السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد وكلنا لك عبد وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. إنك لا تنام ولا ينبغي لك أن تنام. تخفض القسط وترفعه يرفع إليك عمل الليل قبل عمل النهار وعمل النهار قبل عمل الليل. حجابك النور لو كشفته لا أحرقت سبحات وجهك ما انتهى إليه بصرك من خلقك. وأفضل الصلاة وأزكى السلام على خير الأنام ولبنة التمام ومسك الختام خير الأنبياء مقاما وأحسنهم كلاما وآخرهم تماما محمد النبي الأمي الأمين وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، إفرن بلابك تليني وحيثك من الكوريا إلا خلاص عليهم إصابة هرم அதன் நாள் ஒன்று தொடக்கம். இது காரும் இந்த கல்லூரியின் வேறாக விருதாக இருக்கின்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரரும் அன்பருமான மௌலவி இப்ராஹிம் ஹபரத் அவர்களே, இந்த கல்லூரியின் உபாதிப்பராக இருந்து அதற்கு தூணாக தோளாக இருக்கக்கூடிய சகோதரர் ஆலிம் அவர்களே, ஆசிரிய பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற முதியோர் வாக்கை தாரக மந்திரமாக கொண்டு ஆசிரிய பணிக்கே தன்னை அர்ப்பணித்து இந்த கல்லூரியில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, இந்த கலாசாலையில் இயந்திரத்தை தொய்வில் இயக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கலாசாலையின் மதிப்புக்குரிய நிர்வாகிகளே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என் கண்ணுக்கு கண்ணான ஆலிம் பெருந்தகைகளே, வருகை தந்திருக்கக்கூடிய கூடம் நிறைய அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களே, மற்றோர்களே, மறைந்திருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, பாசத்துக்குரிய ஊடகவியலாளர்களே, இறுதியில் விழித்தாலும் ஆரம்பத்தில் விழித்திருக்க வேண்டிய முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய இன்று பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய இந்த விழாவின் கதாநாயகர்களான இளம் ஆலிம்களே, ஹாஃபிஸ்களே, எவரை மறந்தாலும் மறக்க முடியாத இந்த கலாசாலையில் அறிவமுதம் அருந்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, இது ஒரு சந்தோஷமான நாள். எல்லோர் இதயங்களிலும் மகிழ்ச்சி பொங்கி பிரவகிக்கக்கூடிய ஒரு தினம், ஒரு அழகான சந்தர்ப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எல்லாம் சந்தோஷப்படுவதற்கென்றே இந்த தினத்தையும் இந்த பொழுதையும் எழுதி வைத்துள்ளான் போல. இன்று 17 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதரசா தன்னுடைய 5வது பட்டமளிப்பு விழாவை காண்கின்றது. நிர்வாகிகள் மகிழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கில் இருக்கிறார்கள். அதிபர் ஆனந்தத்தின் உச்சத்துக்கே போயிருக்கிறார். உப அதிபரும் ஆசிரியர்களும் கலிப்பேருவகை அடைந்திருக்கிறார்கள். பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய ஆலயங்கள் ஹாபிஸ்கள் அவர்களுக்கு சந்தோஷம் அலாதி சந்தோஷம். அவர்களின் பெற்றோர்களின் சந்தோஷத்துக்கு எல்லை கிடையாது. கூட வந்திருக்கக்கூடிய நாமும் உங்களின் சந்தோஷத்தில் இணைந்து கொள்கிறோம். குல் பிஃபபுலில்லாஹி வ பிரஹ்மதி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. இந்த சந்தோஷம் அல்லாஹ்வின் கிருபை, அவரின் அருள், வேறொன்றுமல்ல. அதனை கொண்டே சந்தோஷப்படவும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தந்திருப்பது போல் நாம் எல்லாம் சந்தோஷப்படுகிறோம். அதிபருக்கு சந்தோஷம் ஒவ்வொரு ஆண்டும் பட்டம் பெற்று வெளியேறும் போதுதான் அவரின் சந்தோஷம் முழுமை பெறுகிறது என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கல்லூரியை இயக்கிக் கொண்டிருக்கும் வேதனையில், அந்த வேதனையெல்லாம் அப்படியே பகலவனை கண்ட பணி கரைந்து போவது போன்று பட்டமளிப்பு விழாத்தினத்திலே கரைந்து போய்விடுகிறது. அது அவருக்கு மட்டுமல்ல, அவரோடு கூட இருந்து ஒட்டி உறவாடி பணி செய்யக்கூடிய அவருடைய ஆசிரியர் குழாவுக்கும் தான். ஒரு விதையை நட்டி நீருப்பி வேலி கட்டி உரமிட்டு கிருமி நாசினி தெளித்து அது மரமாக வளர்ந்து ஒரு விருட்சமாக, பெரிய விருட்சமாக மாறி கனி கொடுக்கும் ஒவ்வொரு நேரமும் அதனை நட்டியவர், விதை கொடுத்தவர், நீருட்டியவர், வேலி கட்டியவர் எல்லோருக்கும் சந்தோஷம் தானே. அந்த வகையிலே அவர்களுக்கு நிச்சயமாக இருந்து சந்தோஷத்திற்குமே சந்தோஷம். வெளியேற்றி செல்கிற மாணவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் சந்தோஷம். கல்வியின் ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு ஆலயங்களாக வெளியேறுகிறோம். ஹாஃபிஸ்கள் முழு குர்ஆனையும் மரணம் செய்துவிட்டு ஹாஃபிஸ்களாக வெளியேறுகிறோம். வெளியேறுகின்ற ஆலயங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷமும் இருக்கிறது. சிறை கூடத்திலிருந்து வெளியேறுகிறோமே என்ற ஒரு சந்தோஷமும் தானே. காலையில் தஹஜ்ஜுத் கேள்வியது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு, கண்டிப்பு, மீறும் பட்சத்தில் தண்டனை எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டு நாம் நம்மை ஒரு வகையில் திரைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த திரையிலிருந்து நாம் வெளியேறுகிறோம் என்ற வகையில் இன்னும் ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச காலத்தில் கவலையாக மாறும். அந்த சந்தோஷம் கொஞ்ச காலத்தில் கவலையாக மாறும். தொழில் என்றும், பிள்ளைகள் என்றும், மனைவிகள் என்றும், குடும்பம் என்றும், சமூகம் என்றும், ஏனைய ஏனைய என்று ஒவ்வொன்றாக வரும்போது, ஆகா 15, 16, 17, 18, 19 வயதுகளில் சுதந்திர பறவைகளாக இருந்தோம், வரவின்றி சிறப்புகள் செய்து கொண்டிருந்தோம். அந்த காலம் எவ்வளவு இனிமையான காலம் என்று அந்த நேரத்தில் யோசிப்போம். எங்களுக்கெல்லாம் அது இப்பொழுது தெரிகிறது. அப்படித்தானே, அதாவது மிகவும் சந்தோஷமாக இருந்த ஒரு காலம், அது பிறகு தெரிய வரும் வாழ்க்கையின் கஷ்டங்கள், நிஷ்டூரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் நாம் அள்ளி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய உங்களுக்கு இறுதி வரைக்கும் ஒவ்வொரு கணப்பொழுதையும் மகிழ்ச்சியான கணப்பொழுதாக எழுதி வைப்பானாக, எங்களுக்கும் அது போலவே எழுதி வைப்பானாக. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மதரசாகவும் ஏனைய மதரசாகவும் ஒவ்வொரு வருடமும் பல பட்டமளிப்பு விழாக்களை காண்கின்றன. எல்லாம் உம்மத்திற்கு ஒரு சேவை செய்கிறது. அல்லாஹ்வுடைய வஹ்யின் எழுமை கொடுத்துக் கொண்டிருக்கிற சேவை. அல்லாஹ்வுடைய வஹ்யின் எழுமின் ஒரு தலையை சுமந்த ஆயுதங்களை அவர்கள் சமூகத்திற்கு வெளிப்படுத்தும் போது இந்த விழாக்களுக்கு ஒரு அழாதி கௌரவம் வருகிறது, ஒரு அழாதி அஞ்சத்தும் பெறுகிறது இந்த விழாக்கள். அல்லாஹ் இந்த இன்மையும் இன்முடையவர்களையும் சிறப்பித்து வைத்திருக்கிறான். அதுபோல இந்த இன்முக்காக, இந்த அறிவுக்காக பணிபுரியக்கூடிய தடங்களையும் அல்லாஹ் தஆலா சிறப்பித்து வைத்திருக்கிறான். இந்த இன்மின் அந்தஸ்து எவ்வளவு தெரியுமா? அதனை படிக்கக்கூடிய மாணவரை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கண்ணியமாக பார்த்திருக்கிறார்கள். பாலிபுல்லின் அறிவு தெரிகிற ஒருவர் இன்று வருகிற போது அவரை கௌரவமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பேசிக்கும் அக்வாகும் ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சயத்தீக்கும் அக்வாமும் யத்ருபூன லஹில், அறிவு தேடி உங்களிடத்திலே கூட்டங்கள் வருவார்கள். அவர்களை அழைத்துமோகும், அவர்களை நீங்கள் காணும் போது
மர்ஹபன் மர்ஹபன் பி வஸியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை கண்டால் வரவேற்கும்படி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை வரவேற்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அறிவு தேடுகிற மாணவன் எவராக இருந்தாலும் சரிதான், அவரின் வயது, அவரின் நிலை, அவரின் சமூக அந்தஸ்தெல்லாம் வேறு. அவர் தாலிபுல் இல்ம், அறிவு தேடுபவரா, அவரை மிகவும் கண்ணியமாக வரவேறுங்கள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையாக இருக்கிறது. ஒரு தடவை என்று சொன்னபோது என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமக்கு என்ன அறிவு தேவை என்று கேட்கவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? மர்ஹபம் பிதாலிபில் அறிவு தேடும் மாணவனை நான் வரவேற்கிறேன் என்றார்கள். பிறகு சொன்னார்கள் இன்ன தாலிபல் இல் லதஹுஃபுல் மலாயிகா, அறிவு தேடும் மாணவனை மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். விரும்புவதனால் அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு மேல் ஏறி கொள்கிறார்கள். இந்த ஏறுகின்ற ஏணி எதுவரைக்கும் அந்த சங்கிலிக்குரல் போகிறது தெரியுமா? அது அடிவானம் வரைக்கும் போகிறது என்றார்கள் அவரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரவேற்பது அவரை மிகவும் கண்ணியமாக பார்ப்பது. அன்புக்குரிய பெரியவர்களே, பெருமைக்குரிய சகோதரர்களே, நெல்லிக்குரிய சகோதரிகளே, இந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான காரணம் இன்று அவர்களுடைய அறிவின் ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து வெளியேறுகிறார் என்ற வகையிலே அவர்கள் மிகவும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அந்த வகையில் இன்று கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். இன்னும் இருக்கிறார் என்றார் இக்ராமதி செய்வதின் முத்தில் பெற்றவரும் தான் ஆனால் இரண்டு நிபந்தனைகள், அதை அவன் எல்லை மீறி செய்யவும் இல்லை, அதனை புறக்கணித்து விடவும் இல்லை, ஒதுக்கி விடவும் இல்லை. இந்த பண்போ இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆளின் ஒரு காலம் இவரை கண்ணியப்படுத்துவதும் அவ்வாறுவே கண்ணியப்படுத்துவது பாடப்பட்டது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய பெரியவர்களே, நேர்மைக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு கண்ணியமானவர்கள் இவர்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹியின் இல்மை படித்திருக்கிறார்கள். வஹியின் இல்ம் இருக்கிறதே அதுதான் மார்க்க இல்ம் என்று சொல்கிறோம். அல் இல்மு ஷர்ஈ, மார்க்க இல்ம் என்று ஒன்று இருக்கிறது. ஹுவல் இல்மு முனஸ்ஸலு மினஸ் ஸமாஇ இலல் அர்தி அம் தரீக்கில் வஹ்யி வமா தஃபர்ரஅ மின் வஹ்யி வலியாக, வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்ட இல்ம் அறிவும் அதிலிருந்து கிடந்து போனது பிரிந்து அதிலிருந்து பிறந்து அதிலிருந்து பிரிந்து போன இல்முகளும் குர்ஆனுடைய இல்ம் இருக்கிறது. அது தஃப்ஸீராக இருக்கலாம், உலூமுல் குர்ஆனாக இருக்கலாம், அல்லது உசூலுல் தஃப்ஸீர் என்று வேறு வார்த்தைகளில் சொல்லிக் கொள்ளலாம். ஹதீஸ் உலூமுல் ஹதீஸ் அல்லது உசூலுல் ஹதீஸ் அல்லது முஸ்தலஹுல் ஹதீஸ் அது சரி. அதிலிருந்து பிரிந்து வந்தவைகளாக நாம் பார்க்கக்கூடிய இந்த வேறு வேறு இதற்கு பேர் சரியத்தின் அறிவு. இந்த அறிவுக்கு மகத்தான இடம் இருக்கிறது. குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஆலிம்களிலிருந்து வரக்கூடிய இந்த முக்கியமான இன்மை சுமந்த ஆலிம்களுக்கு நிறைய சிறப்புகள் வந்திருக்கின்றன. அவர்களுக்கு மலக்குகள் தமது இறக்கைகளால் அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறார்கள், அவர்களை தூண்டு கொடுக்கிறார்கள், அவர்களை பார்த்து அவர்கள் ஒருவருக்குமே ஏறிக்கொண்டு அவருடைய அந்த இடத்தில் தளத்தில் நிற்கிறார்கள் என்று வந்திருப்பதை, மீண்டும் உட்பட அவருக்காக பிரார்த்திக்கிறது என்று வந்திருப்பதெல்லாம் சங்கத்தினை சுமந்தவர்களுக்குரியது என்பதை ஆளுங்கள் அன்று தொட்டு இது வரைக்கும் கண்ணியமிக்க இமாம்கள் மிக தெளிவாக நிறுவை கூட்டார்கள். அன்புக்குரிய பெரியவர்களே, இமாம் சாத்தகை ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் சட்டத்திலேயே சபிதை சொன்னார்கள், சரிந்த எல்லா எல்புகளும் மனித கவனத்தை வேறுபக்கம் திருப்பக்கூடியவை, பராமரிக்கக்கூடியவை. சொல்லிவிட்டு என்று சொன்னார்கள் தெரியுமா? எதில் என்பது எது தெரியுமா? எதில் கால எதில் அச்சசனா இருக்குமோ, எதில் அவ்வா சொன்னார், எதில் அவ்வாவின் தூதர் சொன்னார், எதில் அபுபக்கர் சொன்னார், எதில் இபுன் அப்பா சொன்னார், எதில் கசாதா சொன்னார் என்று இருக்குமோ, அதே நேரத்திலே எவர் எனக்கு அறிவித்தார், இவர் எனக்கு அறிவித்தார், இவர் எனக்கு அறிவித்தார் என்று சீனத்திலே உறுதியான வார்த்தைகளோடு குர்ஆன் ஹதீஸ்கள் வருவது போல் அதற்கு பிரிந்து போன புகழி வருவது போல் இருக்குமோ, அதனால் இது சொல்லவத்தையெல்லாம் தப்பெண்ணங்கள், தவறான வீணான எண்ணங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, இமாம் சாஸ்திரியை ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உலக அறிவும் நிறைய பெற்றிருந்தார்கள். வைத்திய துறையிலே அவர்களுக்கு இருந்த ஈடுபாடும் ஞானமும் கிதாபுகளிலே படிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு கவித்துவம் நிறைய இருந்தது. அதே நேரத்திலே ஒரு இலக்கியவாதியாக இருந்தார்கள். இப்படி இருக்கிற அதே நேரத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அது இல்மு இல்மான் இல்முல் கித்து இல்மு இல்முத் தீன் வஹுவல் கித்து, அது இல்மு இல்மான் அறிவு இரண்டு, இல்முல் தீன் இல்முத் தீன் தீனுடைய அறிவு இருக்கிறது வஹுவல் கித்து, அதுதான் மார்க்க அறிவு. இல்மு துன்யா துன்யாவின் அறிவு இருக்கிறது வஹுவத்து, அது மருத்துவம். ஒமா சிவாவு சிகரி வகையிலே பானாவும் ஆபத்து என்றார்கள். இது தவிர இந்த இரண்டு இது தவிர உள்ள அது கவிதையாக இருக்கலாம், வேதுவாக இருக்கலாம், அது மனிதன் கலைத்து போவதும் அது மனிதனுக்குரிய விளையாட்டுமா அச்சாக இருக்கிறது என்று சொல்லி வைத்தார்கள். அன்பர்களே, சகோதரர்களே, அவர்கள் தம்மளவிலே மருத்துவராக இருந்து கொண்டு, அவர்கள் தம்மளவிலே ஒரு சாகராக கவியராக இருந்து கொண்டு தான் இதனை சொல்கிறார்கள். அவர்கள் கவித்துவம் என்ன தெரியுமா? ஒரு தடவை அவர்கள் ஒரு சாராருக்கு பதில் சொல்ல வேண்டி வந்தது. சொன்னாலும் தன்னுடைய கவித்துவத்தை பற்றி ஆளுங்களுக்கு கவிதை அவர்களின் அந்தத்தை குறைக்கும் என்று இல்லாவிட்டால் நான் ஜாகிரிய காலத்தில் இருந்த நபீதுபுனு ரபீஆ பிறகு இஸ்லாத்தை தெரிவிக்கொண்டார், அந்த நபீதுபுனு ரபீஆவை விட சிறந்த கவிஞனாக நான் இருந்திருப்பேன் என்று தெரிவித்தார்கள். அந்த பயங்கர இலக்கியம் ஒரு மகத்தான கவிஞர் அவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கவிதை கூட அது ஒரு பார்க்க அறிவு அல்ல என்கிறார்கள். அவர்களுடைய சிற்பு பற்றிய ஈடுபாடு, அவர்களின் மருத்துவ ஈடுபாடு கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் அவர்களின் அதிகமான மருத்துவ குறிப்புகள் நமக்கு கிடைப்பதாக இல்லை. அவர்களின் சில ஹிக்கம் சிற்பியாக்களை சில மருத்துவ கூற்றுக்களை குறிப்புகளாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கவலைப்படுகிறார்கள் முஸ்லிம் சமூகத்திலே எண்முத்து மருத்துவத்திற்கு முன்பு இருந்த ஈடுபாடு குறைந்து போய்விட்டது என்று அவர்கள் அன்று கவலைப்பட்டார்கள். சொன்னார்கள், மருத்துவம் இருக்கிறது, இது சுறுசுலகில் உலக அறிவின் மூன்றில் ஒரு பகுதி என்றாலும் முஸ்லிம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அதனை நசாரா யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஈடுபடுத்தும் என்று விட்டுவிட்டார்கள். முஸ்லிம்களிடம் இருந்த அறிவு என்று அந்த அவர்கள் கவலைப்பட்டார்கள். எந்த அளவு உயர்த்தி பேசினார்கள் தெரியுமா? மருத்துவத்தை விட ஒரு சிறந்த அறிவை நான் அறிய மாட்டேன் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மருத்துவ ஈடுபாடும் மருத்துவ ஆர்வமும் உள்ள அவர்களை சொல்லுகிறார்கள். இது ஒரு எங்கள் திருஞ்சா, இது உலகம் சம்பந்தப்பட்ட அறிவு. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி அந்த சொத்து இன்று வரைக்கும் தீனுடைய அது சரியத்தின் கல் என்பது சாத்தியமான ஒன்று. துன்யாவின் கல்வி இருக்கிறதே, அல்லாஹ் இமாரத்தின் துன்யா உலகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக படித்துக் கொள்ளும்படியும் படித்துக் கொடுக்கும்படியும் சொல்லியிருக்கிறார். மொழி அறிவு தேர்வு, விவசாய அறிவு தேர்வு, இங்கிருந்த சாதியில விவசாயத்தில் ஈடுபடுபவர்கள், வேளாண்மையில ஈடுபடுபவர்கள், இங்கே இதனை அல்லாஹால படித்துக் கொள்ளும்படியும் சொல்லியிருக்கிறார். சம்பந்தப்பட்டவர்கள் படித்துக் கொடுக்கும்படியும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதனை ஒருவர் தெரியாமல் இருப்பதனால் அல்லாஹ் அதற்கு குற்றம் பிடிக்க மாட்டான். ஏனென்றால் இது உலக நிர்மாணத்துக்கு தேவையான அறிவு. கொஞ்சம் பேர் இதனை தெரிந்திருந்தால், எந்த அளவு தேவையோ அந்த அளவு நபர்கள் தெரிந்திருந்தால் போதுமானது. பரவாயில்லையா, பரவாயில் நல்ல பரவாயில்லையா. ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த மட்டிலே தவிர்க்க முடியாத ஒரு அறிவு இருக்கிறது. மனித சமூகத்தை பொறுத்த மட்டிலே தவிர்க்க முடியாத அறிவு இருக்கிறது. எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய அறிவு இருக்கிறது. தொழுகை எப்படி, அல்லாஹ் யார், தொழுகைக்கு முன் அல்லாஹ் யார், அவருடைய பண்புகள் என்ன, அவரின் குதிரத் என்ன, அவரின் செயல்பாடுகள் என்ன, அவரின் இந்த உலக இயக்கம் என்ன, அவருடைய அத்தனையையும் நாம் படித்து தெரிவது அடிப்படையான அறிவாக இருக்கிறது. பிறகு நம்முடைய இபாதத்துகள் இதுவெல்லாம் எந்த ஒரு மனிதனும் இது ஒரு மூலவிக்குரியது, ஒரு ஆரம்பக்குரியது என்று விட்டுவிட முடியாது. ஈமானின் அம்சங்கள், ஈமான் கொள்ள வேண்டிய நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்கள் இருக்கலாம். பெருமையோடு சொல்லிக் கொள்வோம். ஆனால் இக்ராவுக்கு மட்டும்தான் நாம் இலக்கம் செல்வோம். நமது சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. நமது சமூகம் அப்படித்தான் போய் பழகி போய் இருக்கிறது. இந்த உம்மத் அது கல்வியை ஒரு ஆயுதமாக கொண்ட உம்மத். இந்த உம்மத்திற்கு சொன்ன முதல் செய்தி இஸ்ரா என்ற செய்தியாகும். ஆனால் அந்த முதல் ஆயத்தின் ஏனைய முதல் ஆயத்தின் ஏனைய வசனங்களை வாக்கியங்களை விட்டு விடுகிறோம். வசதி கருதியோ இல்லாமலோ அந்த ஆயத்துக்கு பின்வரக்கூடிய ஏனைய நான்கு ஆயத்துகளையும் விட்டு விடுகிறோம். உம்மத்துரா சமூகம் அது இக்ராயின் சமூகம். ஆனால் இக்ராக்கு பின் என்ன வருகிறதோ அதனை படைக்கப்படை போல இக்ராயின் சமூகம் உம்மத்து இக்ரா நீர் படிக்க வேண்டும், நீர் வாசிக்க வேண்டும். எப்படி நீங்கள் வாசிக்க வேண்டும் சொல்ல வேண்டும், உம்முடைய ரப்பின் பெயரால் சிருஷ்டிக்கின் பெயரால் உம்முடைய படிப்பு இருக்க வேண்டும், உம்முடைய வாசிப்பு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். உம்முடைய படிப்பின் ஆரம்பம் எல்லை படிப்பதாக இருக்க வேண்டும். நான் யார், என்னுடைய வல்லமை என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய மாட்சிமை என்ன, என்னுடைய இன்னமன அம்சங்கள், என்னுடைய பண்புகள், என்னுடைய பெயர்கள், என்னுடைய உருவியல், என்னுடைய உருவியல், என்னுடைய ஒவ்வொன்றையும் சமூகம் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா அதனைத்தான் சொல்லுகிறான். இருக்கிற என்று சொல்லி விவசாயத்தை படிப்பது, இருக்கிற என்று சொல்லி பொறியியலை படிப்பது, இருக்கிற என்று சொல்லி கணக்கியலை படிப்பதற்கு விளக்கம் சொல்லுவதற்காக வெளிரக்கமான விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். மருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அவர்கள் சாராமுகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தார். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகிற என்ன சொல்றார்கள் தெரியுமா, இந்த சமூகத்தில் அதிகம் பேர், மனிதர்களில் அதிகம் பேர் இந்த உலகத்தில் வெளிரங்கமான விஷயங்களை தெரிந்து கொள்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற இந்த பதிக்கு விளக்கம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அது மத்தா யஸ்ரவுன் வ மத்தா யக்ஸுன் கைஃப படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் படிப்பது அவசியமா இது குறிக்கிறது என்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இமாம் குர்த்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விளக்கத்தை தன்னுடைய தஃப்ஸீர் எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய பெரியவர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, எனவே தாமதமான ஒன்று இல்மு தீன் என்பது வேறு, அது சரியத்தின் கல்வி வந்திருக்கக்கூடிய சிறப்பு அவர்களுக்குரியது. ஆனால் இந்த உலகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வாவுக்காக வேண்டி என்ற தூய எண்ணத்தோடு விவசாயத்தின் அறிவை பெறுகிறார்களோ, விஞ்ஞானத்தின் அறிவை பெறுகிறார்களோ, பொறியியலின் அறிவை பெறுகிறார்களோ, அறிவியலின் அறிவை பெறுகிறார்களோ, வேதியியலின் அறிவை பெறுகிறார்களோ, நிர்வாகிகளின் அறிவை பெறுகிறார்களோ, அந்த கூலிக்காக அந்த நீயத்துக்காக அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று நம்புகிறோம். அன்புக்குரிய பெரியவர்களே, பிரியமானவர்களே, தோழர்களே, இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டு அடுத்த விடயத்துக்கு போகலாம் என்று நான் நினைக்கிறேன். இங்கு பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய இந்த சரியத்தின் கல்வியை பெற்றவர்களுக்கு வெறும் அறிவு மட்டும் கொடுக்கப்படவில்லை, அதற்குரிய விளக்கமும் அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. பெற்ற கல்வி, உற்ற அறிவு எல்லாம் வெறும் விளக்கமற்ற நிலையில் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இங்கே ஒரு அறிவர், உபாரிபர், பல ஆசான்கள் ஒன்றாக இருந்து ஒரு பாடத்திட்டம், பாடவிதானம், இதையெல்லாம் அவர்கள் திருத்திட்டு அவர்கள் ஒரு கல்வியை திட்டமிட்டுக் கொடுத்திருக்கும் போது அவர்கள் வெறும் வார்த்தைகளை மட்டும் அர்த்தங்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களை கிளிப்பிள்ளைகளாக வெளியேற்றிவிடவில்லை. அவர்களுக்கு குர்ஆனின் வசனங்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். யார் எந்த விடயத்தை எப்படி புரிய வேண்டும் என்ற விஷயத்தையும் அவர்களுக்கு அறிவின் அடிப்படை அம்சமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு குர்ஆன் வசனத்தை எப்படி படிக்க வேண்டும், எப்படி விளங்க வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும் என்ற உசூலுள் சக்தியையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸை எப்படி விளங்க வேண்டும், அதனுடைய அடிப்படை என்ன என்பதையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். விளங்குகின்ற முறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். விளக்கம் என்பது மிக முக்கியமானது. கேள்வி இருக்கிறது அது ஒன்று, பகுந்து இருக்கிறது வேறொன்று. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாபுல் இல்மி கபுல் கவுலி வல் அமல் என்று ஒரு பாபை அமைத்திருப்பது போல், சொல்லுக்கும் செயலுக்கும் முந்தி அறிவென்று ஒரு பாபத்தை அமைத்திருப்பது போல், பாபுல் தஹ்னீபில் இல்ம் என்றும் தன்னுடைய சஹீஹுல் புகாரியில் ஒரு அருமையான பாடத்தை, ஒரு அற்புதமான பாடத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த பாடத்தின் தலைப்பு இதுதான், அறிவில் புரிதல் என்பதாகும், அறிவில் விளக்கம் என்பதாகும். நான் எத்தனையே நூல்களை படிக்கிறேன், இன்னும் எவரும் அறிவில் புரிதல் என்று ஒரு பாடத்தை தலைப்பிட்டு பேசியதாக நான் காண கிடைக்கவில்லை. இப்படி ஒரு ஆச்சரியமான பாடத்தை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அதிலே ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லம் அவர்கள் தன்னுடைய சபையில் இருந்த சஹாபிகளிடம் ஒரு வினா கொடுக்கிறார்கள். அந்த வினா இப்படித்தான் அமைகிறது. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் முஸ்லிமை ஒத்த மரம், அதன் இலைகள் உதிர்வதில்லை, அது என்ன மரம் என்று கேட்கிறார்கள். சஹாபிகளுக்கு புரியவில்லை. நபியவர்கள் சொன்னார்கள், பெரித்த மரம், இதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அது வேறு. சபை கலைந்தது. சபையில் சிறியவர்களும் இருந்தார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருமை புதல்வன், தந்தையிடம் சொன்னார், தந்தையே, நபி அவர்கள் இதை கேட்டபோது அது பெரித்த மரம் தான் என்று என் மனது சொன்னது. உங்களை போன்ற அபூபக்கரை போன்ற பெரியவர்கள் இருக்கும் போது அந்த சபையில் நான் முந்திக்கொண்டு பதில் சொல்வது அழகல்லவே, அது தில்லக்குள்ளாதூள்ளாதர், அது அகவு வீரராக இருக்கும், ஒழுக்க வீரராக இருக்கும் என்பதனால், மரியாதை குறைவாக இருக்கும் என்பதனால் அது விட்டுவிட்டேன். அப்போது தந்தை தன் புதற்வனை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா, நான் தெக்குன புத்தகா அப்ப இளைஞனா ஒத்தரா சாமி, அதன அந்த நேரத்தில் அந்த சபையில் வைத்து சொல்லியிருந்தால் எனக்கு இதையெல்லாம் இருப்பதை விட மிகவும் விருப்பமானதாக இருந்திருக்குமே என்று சொன்னார்கள். தன்னுடைய மகன் சபையை வைத்து ஒழுக்கம் பேணியதை பாராட்ட நாம் வேண்டும். அதே சமயத்திலே ஒரு தந்தைக்கு கிடைக்கிற பெருமை, ஒரு எல்லோரும் பெரியவர்கள் தான் உரிய பதில் அளிக்காத நேரத்திலே நல்ல பதிலை, சரியான பதிலை ஒரு சிறுவன் சொல்லியிருந்த போது அது அவர்களுக்கு பெருமையாக இருக்கிறது. மிக முக்கியம் என்னவென்றால், நபியவர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை புரிவதாக இருந்தது. முதல் கேள்வியை புரிய வேண்டும், பதிலளிப்பதற்கு நபியவர்களுடைய கேள்வியை சரியாக புரிந்து பின்னர் சரியாக தெரிந்து பதிலை சொல்வது இருக்கிறது. இதுதான் தகவல் என்பதற்கு ஆதாரமாக அமைத்திருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆகவே
இங்கே வெறும் எலும்பு மட்டும் கொடுக்கப்படவில்லை, பகம் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பிரதானமான ஒன்று பகமாக இருக்கிறது. இது என்ன நடைபெற்று இருக்கிறது தெரியுமா? சமூகத்தில் உள்ள நியாயமான பாக்கத்தின் பெயரிலான பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் தெரியுமா? வெறும் ஆயத்துகளையும் வெறும் கருவிகளையும் தாம் எடுத்துக்கொண்டு அவற்றை எப்படி அணுக வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எப்படி தொட வேண்டும், எப்படி ஆராய வேண்டும், எப்படி விளங்க வேண்டும் என்ற அடிப்படைகளை விட்டுவிட்டு, தப்சீரின் அடிப்படைகளை விட்டுவிட்டு, ஹதீஸின் அடிப்படைகளை விட்டுவிட்டு, திருத்தகையும் அதன் அடிப்படைகளையும் விட்டுவிட்டு, முன்னுள்ள நம்முடைய முன்சென்ற பேச்சாளர் ஜீவன் ஹசன குருத்தவர்கள் சொன்னது போல், நம்முடைய அதிகாரா நம்முடைய பாட்டங்கள் சொன்ன விளக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு, நம்முடைய சுய புத்திக்கு சுய கருத்துக்கு இடம் கொடுத்து விளங்குவது இருக்கிறது. அதுதான் இன்றுள்ள அதிகமான பிரச்சனைகளுக்கு மூலகாரணமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் அபூபக்கர் சொன்னார் என்பதில் ஒரு சந்தோஷம் கிடையாது, சொன்னார் என்பதில் நமக்கு என்ன சந்தோஷம் வருகிறது, இவ்வளவு அப்பா சொல்லியிருக்கிறார் என்னும் போது நமக்கு என்ன மகிழ்ச்சி வருகிறது, சொல்லியிருக்கிறார் என்னும் போது நமக்கு என்ன சந்தோஷம் வருகிறது, அவ்வளவு கண்டிப்பா சொல்லியிருக்கிறார் என்று கேள்விப்படுகிற போது நமக்கு என்ன ஆனந்தம் பெறுகிறது. இன்று நேற்று முந்தினேற்று வந்தவர்கள் சொல்லுகின்ற விளக்கங்கள் அப்படியா, அப்படியே ரகப்பட்ட ஆங்கிலத்திலே சொல்வார்கள், சொல்வதையெல்லாம் அப்படியே உள்வாக்கிக் கொள்கிறது, சொல்வதையெல்லாம் பகுப்பாய்வு செய்யாமல் விளங்காமல் ஆய்ந்து பார்க்காமல் எல்லாவற்றையும் அப்படியே உள்வாங்கிக் கொள்கின்ற அந்த மனோபாவத்துக்கு சமூகம் வந்திருக்கிறது. சகோதரர்களே, அபூபக்கர் சொன்னார் எனும் போது நமக்கு இடிக்க வேண்டும், உமர் சொன்னார் எனும் போது நமக்கு இணைக்க வேண்டும், அபூஹுரைரா சொன்னார் எனும் போது நமக்கு இணைக்க வேண்டும், மைமூனு மிஹ்ராஜ் சொன்னார் என்று சொல்லும் போது நமக்கு இணைக்க வேண்டும், மக்ரூஹ் சொன்னார் என்று சொல்லும் போது நமக்கு இணைக்க வேண்டும், நபி சொன்னார் என்று சொல்லும் போது நமக்கு இணைக்க வேண்டும், ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மயீன் வரஹிமஹு அஜ்மயீன். இப்படி இந்த அடிப்படைக்கு நாம் வர வேண்டும். அவர்கள் சரியாக தீனை விளங்கி இருந்தவர்கள், தீனின் அடிப்படைகளை நமக்கு சொல்லிச் சென்றவர்கள், அவர்கள் குர்ஆனை ஹதீஸை நபி அவர்களுடைய மாணவர்களான சஹாபிகள் அதுக்கு பிறகு தாவையில் அதுக்கு பிறகு சகாவுத்தாவையில் எப்படி விளங்கியிருந்தார்களோ அந்த அடிப்படையில் விளங்குவதற்கு நாம் தயக்கம் காட்டுகின்றோம். அன்பர்களே, பிரியமானவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் இந்த பகுதி எடுத்து போட்டுவிட்டு எமக்கு ஒரு தலில் கிடைத்திருக்கிறது, நமக்கு ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கிறது, அந்த ஆதாரத்தின் தரம் என்ன, அதை இறங்கிய அதன் சந்தர்ப்பம் என்ன, அதற்கு முன்பில் உள்ளவைகள் என்ன, அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஏனைய குர்ஆன் வசனங்கள் என்ன, ஹதீஸ்கள் என்ன, இதையெல்லாம் விட்டு விட்டு தெளிவற்ற பகுப்பாய்வற்ற விளக்கமற்ற இல்மொன்றை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். وَعِلْمٌ بِلَا فَهْمٍ يَسُودُ زَمَانَنَا لَهُ خَطَرٌ أَكْبَرُ مِنَ الْجَهْلِ فَهْتَدِي என்று ஒரு சிகர் சொல்லி வைத்து, விளக்கம் இல்லாத இல் நமது காலத்தை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது, ஆண்டு கொண்டிருக்கிறது, அது அறியாமையை விட அபாயமானது என்று சொன்னேன். அறியாமை பரவாயில்லை, விளக்கமற்ற அறிவு இருக்கிறது அது பயங்கரமானது. உசூரு ஹலீமீரின் அதில்லத்தி மானா ஒரு விவேகி தனக்கென ஒரு ஆயத்தையோ தனக்கென ஒரு ஹதீஸையோ கண்டுகொள்வதானது அது அறிவின் முடிவு என்று அர்த்தப்படுத்தி விடாது. இது அப்படித்தான் வந்திருக்கிறது, அப்படி குர்ஆன் வந்திருக்கிறது, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்லுகிற போக்கு வந்திருக்கிறது. சரியாக தலீலை விளங்க வேண்டும். தலீலின் தரம் என்ன, அந்த குர்ஆன் ஹதீஸ் அந்த வார்த்தைகள் இவற்றை சரியாக விளங்குவது, அவற்றின் தரங்களை விளங்குவது, சந்தர்ப்பங்களை விளங்குவதெல்லாம் பகுதிகளுக்குள்தான் வரும். அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இவற்றை எல்லாம் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வெறும் எலும்பு சுமந்தவர்களாக, வெறும் ஏழைகள் சுமந்தவர்களாக வெளிவராமல் அவர்கள் எல்லாவற்றையும் அணுக வேண்டிய முறைகளையும் தெரிந்து செல்ல வேண்டிய முறைகளையும் கற்றுக் கொடுக்கப்பட்டு பகுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுப்பப்படுகிறார்கள். இல்லில் பகு முக்கியம் என்பதை நான் வலியுறுத்தி பேசுவதற்கு காரணம், நான் ஏற்கனவே சொன்ன விடயமாக இருக்கிறது, இந்த நோயாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தாலிமுல் குர்ஆன் ஞாபகம் இருக்கும், இப்பொழுது நூறாண்டு காலிதா வந்துகிறது, தாலிமுல் குர்ஆன் ஏறத்தாழ விடுபட்டு போய்க் கொண்டிருக்கிறது. அது ஏ விஷயம், நூறாண்டு காலிதாவும் தாலிமுல் குர்ஆன் பற்றி நான் பேச வரவில்லை. ஆனால் தாலிமுல் குர்ஆன் ஓதப் போகிற நேரத்தில் நாம் எல்லாம் திருப்பராயத்திலே முதலாவது ஆரம்பிக்கின்ற முதல் பக்கத்திலே அங்கே ஒரு நுப்புத்தான், இரண்டு நுப்புத்தான், மூணு நுப்புத்தான் என்று நான் சொல்லுவேன். அதுக்கு மேல் இப்படியே வளைத்து ஒரு ஆட்சி வடிவில் இப்படி ஒரு ரெண்டு பக்கமும் எழுதப்பட்டிருக்கும். அது என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? ரப்பி பிஸ்னி இல்மா வல்குனி பஹ்மா எழுதப்பட்டிருக்கும். அதனை வாசிப்பதற்கும் தெரியாது, உச்சரிப்பும் வராது. ராவுடைய ரா என்ற எழுத்தே நமக்கு தெரியாது. பெரியவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் வெறும் எண்மை மட்டும் கேட்பதல்ல, ஒரு துக்குனி பஹ்மா அல்லாஹ்வுடைய பஹ்மையும் கேளுங்கள். இமாமுன் தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அவர்களுக்கு எதுவும் விளங்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்களாம். அல்லாஹும்ம யா முஅல்லிம தாவூத அல்லிம்னா வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹ்ஹிம்னா. அல்லாஹ்வே, தாவூதுக்கு கற்று கொடுத்தவனே நமக்கு கற்றுத்தான், சுலைமானுக்கு விளக்கப்படுத்தியவனே நமக்கு விளக்கப்படுத்து. அறிவும் தேவை, அறிவில் விளக்கமும் தேவை. வெறும் அறிவு மட்டும் போனாலே விளக்கம் தேவை என்பதை அவர்கள் உணர்த்துகிறார்கள். அவ்வா வாழ்ந்தம் நாட்டும் என்று தெரிவித்தான். தாவூதுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம், தாவூதுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் கலப்பம் செய்வது என்பதை அல்லாஹ்வுத்தாலா சொல்லியிருக்கிறார். சுலைமானுக்கு நாம் விளக்கப்படுத்தினோம் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இரண்டையும் வைத்துத்தான் அவர்களுடைய பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. தெரிந்திருக்கும் ஒரு காலத்திலே நம் இதாவது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் மன்னராகவும் நீதிபதியாகவும் இருக்கிற முப்பெரும் பணிகளை செய்து கொண்டிருந்த அந்த முத்தார நபியுடைய காலத்திலே ஒரு பிரச்சனை வந்தது. ஒருவரின் வேளாண்மை நிலத்திலே இன்னும் ஒருவரின் மந்தை போய் துவப்பு செய்துவிட்டது. வேளாண்மைக்காரர் முறைப்பாடு செய்தார். இருவரையும் விசாரித்து பார்த்து விட்டு ஒரு தீர்ப்பு செய்தார்கள். வேளாண்மைக்காரர் அவரின் வேளாண்மைக்காரர் மந்தை சொந்தக்காரர் மந்தைகளை கொடுத்து விட வேண்டும். இந்த தீர்ப்பை பெற்றுக்கொண்ட இருவருக்கும் இடையில் கேள்விப்பட்ட போது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி தாவூத் அவர்களின் மகன் அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லும் பொறுப்பு எதிரத்திலே கொடுக்கப்பட்டால் வேறு விதமாக தீர்ப்பு செய்வேன். இருவரும் போகிறார்கள், நபியிடம் போய் சொல்லுகிறார்கள், இப்படி உங்களது மகன் சொல்லுகிறார், அவரை வளர்த்துங்கள். என்ன மகனையும் தீர்ப்பு? தந்தையின் சபையிலே மகன் தீர்ப்பு செய்யும் போது அதன் முதற்கொருமை யாருக்கு வரும்? தந்தைக்குத்தானே. சொன்னார்கள், இதிலே வேளாண்மைக்காரருக்கு மந்தையை கொடுத்து விட வேண்டும், வேளாண்மை நிலத்தை மந்தைக்கு சொந்தக்காரர்களிடம் கொடுத்து விட வேண்டும். இந்த சம்பவத்தை ஆழமாக படியுங்கள். சொன்னார்கள், இதனை இன்னும் தொடர்ந்து சொல்வோம். அதாவது நிலத்தை பெற்றுக்கொண்ட மந்தைக்கு சொந்தக்காரர் நிலம் எந்த நிலையில் இருக்கும் போது துவம்சம் செய்யப்பட்டதோ அந்த விதை வரும் வரையும் அவர் விதை போட்டு உருவாக்க வேண்டும். அந்த பருவம் வரும் போது மந்தைகளை பெற்றுக்கொண்டு நிலத்தை கொடுத்து விட வேண்டும் நிலம் சொந்தக்காரருக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் தன் மகனின் விளக்கத்தை பார்த்து. அல்லாஹ் சொன்னார், சுலைமானுக்கு இந்த பிரச்சனையையும் அந்த தீர்ப்பையும் விளக்கப்படுத்தினோம். ஆனால் ஒப்புள்ள நாட்டின் அகமா சுலைமானுக்கும் தாவூதுக்கும் இரண்டு பேருக்குமே நுகுவத்தையும் கொடுத்து அறிவை கொடுத்திருந்தோம், அறிவை கொடுத்திருந்தோம் மீ. ஆனால் இந்த குறித்த பிரச்சனையில் அது சம்பந்தமான தெருவை கொடுத்திருந்தோம் சுலைமானுக்கு. இன்னும் ஒரு சம்பவம் படிக்கிறோம். இதே நபிமார்களுக்கு இது சம்பந்தப்பட்டது. இரு பெண் மக்கள் ஒவ்வொருவரும் தமது மகன்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வந்து ஒரு பெண்ணின் மகனை பிடித்துக் கொண்டு போயிருந்தது. இப்பொழுது மகனை இழந்த பின்பதி உன் கையில் இருப்பது எனது பிள்ளை, ஓராய் பிடித்துக் கொண்டு போனது உன் பிள்ளை என்று விட்டார். இருவருக்கு இடையில் பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தீர்ப்பு தேடி போடப்பட்ட போது சிறியவரை விட்டுவிட்டு பெரியவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பால், சிறியவர் தான் தவறிழைக்கலாம் என்று அவர்கள் மனதை ஆக்கிக் கொண்டு பெரியவளுக்கு உரியது பிள்ளை என்று தீர்ப்பு செய்திருந்தார்கள். இந்த தீர்ப்பின் பிறகு சுலைமான் நபியை காணும் போது அவர்கள் சொன்னார், இந்த நிலத்திலே வேறு நல்ல தீர்ப்பு இருக்கிறது. என்ன தீர்ப்பு? கட்டி ஒன்றை கொண்டு வாருங்கள் என்றார்கள். சொன்னார்கள், பிள்ளையை இரண்டாக வெட்டி ஆளுக்கு பாலை கொடுக்க போகிறேன். அந்த வயலின் சிறிய பெண் ஒரு குணுகா, அது அவருந்த பிள்ளை, அவருந்த மகன் வீட்டிற்கு கொடுத்திருந்தார். சொன்னார்கள், பதறி அவள் பிள்ளை வெட்டப்படும் போது நீ தான் அவளங்க. தன் சொந்த பிள்ளை என்னிடத்திலே இருக்காவிட்டாலும் பரவாயில்லை, வேறு இடத்திலே இருந்தாலும் பரவாயில்லை.
இல்லை, உயிரோடு வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று உணர்வும் உணர்ச்சியும் பொங்கியது உணர்வுத்தான் அவருக்கல்ல. எனவே இந்த பிள்ளை உணர்வுரியது என்று கூறுகிறார். இதெல்லாம் இன்மல்ல, இன்முக்கு மேலால் பகம் என்று ஒன்று இருக்கிறது. இன்முக்கு மேலால் பகம் என்று ஒன்று இருக்கிறது. ஆச்சரியமானதும் சுவாரஸ்யமானதும் தான் சம்பவமாக அந்த பின்வரக்கூடிய ஒரு சம்பவத்தை படித்துக் கொண்டு அடுத்து விடயங்களுக்கு சென்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள போகிறேன். நீங்கள் எல்லாம் கலைத்து போயிருக்கிறீர்கள். ஒரு கூட்டத்திலே இறுதி பேச்சாளராக இருக்கவும் கூடாது, குடும்பத்திலே மூத்தவனாக இருக்கவும் கூடாது என்பார்கள். என்னவோ தெரியவில்லை, இந்த இறுதி பேச்சாளர் குடும்பத்திலும் மூத்தவன். ஆகவே இரண்டும் தப்பாக அமைந்து விட்டது. நிறைவாக நான் முடித்துக் கொள்வதற்குரிய நேரத்துக்கு வந்திருக்கிறேன். அவசரமாக முடித்துக் கொள்வேன். குறிப்பிட்ட நேரத்தை விட ஒரு பிரிவினையை நாம் மிஸ்யூஸ் பண்ணுவது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. சுனனுள் பைகத்தியிலேயும் பதிவாக இருக்கிறது. தப்தீர்புனி தப்தீர்ந்தும் பதிவாகி இருக்கிறது. ஹலீபாவாக இருக்கிற காலம் இன்பு மட்டுமல்ல, அதற்கு மேலால் தகம் இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி பேசுவதற்காக வேண்டி, சொல்லுவதற்காக வேண்டி இதனை பரிமாறிக் கொண்டிருக்கிறேன் உங்களோடு. அவர்களிடத்திலே ஒரு பிரச்சனை கொண்டு வரப்பட்டது. ஹலீபாவின் என்ன பிரச்சனை தெரியுமா? ஒருவர் தன்னுடைய மனைவியை பற்றி வந்து சொல்லுகிறார், திருமணம் முடித்து ஆறு மாதங்கள், வெறும் ஆறு மாதங்களை, ஆனால் அவள் பிள்ளை பெற்றுவிட்டார். திருமணம் முடித்து ஆறு மாதத்தில் பிள்ளை பெற்றுவிட்டாளா? இல்லை, இதற்கு முன் வேறு உறவு இருந்திருக்கிறது. ஆகவே அவளை ரஜம் செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும் என்று ஹலீபா தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். இந்த தீர்ப்பு சமூகத்திலே பரவி செய்து ஹபுரத் அலி அல்லது ஹபுரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹும்மா இரண்டு வகையாக அறிவிக்கொண்டிருக்கிறது. போய்போனது இருவரும் ஒருவர் ஹபுரத் உஸ்மானுக்கு செய்தி அனுப்பினார்கள், ஹலீபாவுக்கு ரலியல்லாஹுவன் கொல்லப்பட வேண்டிய தேவையில்லை, தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய தேவையில்லை. ஹலீபா அவர்கள் ஹபுரத் அலி அல்லது ஹபுரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவன் உமாவை கூப்பிட்டு, என்ன உங்களுடைய கூற்றுக்கு ஆதாரம்? அதுவரைக்கும் அப்பல்லு முத்தத்தில் ஹம், ஒரு கருவில் குறைந்த காலம் தீர்மானமாக இருக்கவில்லை. சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனில் தான் இருக்கிறது, நாம் ஓதி பார்த்திருக்கிறோம், அப்படி வந்து இல்லையே வாப்பா. சொன்னார்கள், இருக்கிறது. சூரத்துல் அஹ்காபின் வசனம், வஹம்லுஹு வஃபிஸாலுஹு தலாதூன ஷஹ்ரா, பிள்ளையை சுமப்பதும் பிள்ளைக்கு பாலம் குடிப்பதை நிறுத்துவதும் முப்பது மாதங்கள் என்று அல்லாஹ்வில் இருக்கிறான். அறமான பணியுங்கள் தலை சுற்றுகிற நேரத்திலே பிள்ளையை சுமப்பதும் பிள்ளைக்கு பாலூட்டுவதை நிறுத்திக் கொள்வதும் முப்பது மாதங்கள். இதுதான் ஆதாரம் இருக்கிறது. இன்னும் ஒரு வசனமும் இருக்கிறது. இதைத்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன் சகோதரர்களே. ஒரு ஆயர் ஒரு அதிகத்தை வைத்து தீர்மானங்களும் தீர்ப்புகளும் பக்குவாக்களும் வழங்குவதுதான் மிகப்பெரிய நோய். ஒரு ஆயத்தல்ல, பல ஆயத்துகள் ஒரு ஆயத்துக்கு விளக்கம், பல ஹதீஸுகள் ஒரு ஆயத்துக்கு விளக்கம், ஒரு ஹதீஸுக்கு பல ஹதீஸுகள் விளக்கம், ஒரு ஹதீஸுக்கு பல ஆயத்துகள் விளக்கம். சொன்னார்கள், சூரத்தில் பக்கராவின் மற்றும் ஒரு ஆயத், ஒரு வாரிஜா அவுலாதஹுன்ன காமிலை, தாய்மார்கள் தமது பிள்ளைகளுக்கு முழுமையான இரண்டு ஆண்டுகள் பால் ஊட்டுவார்கள். சரி, இது ரெண்டிலும் என்ன ஆதாரம்? சொன்னார்கள், இரண்டு ஆண்டுகள் என்பது பால் ஊட்டுவதற்கு 24 மாதங்கள். அல்லாஹ் அங்கே சொன்னான், சுமப்பதும் பால் ஊட்டுவதை நிறுத்துவதும் 30 மாதங்கள். பால் ஊட்டுவதை நிறுத்துவது என்று சொல்லும் போது பாலூட்ட ஆரம்பித்ததிலிருந்து 24 மாதங்கள், 30 மாதங்களில் 24 கழித்தால் எத்தனை மாதங்கள் மிச்சம்? யாராவது 6 மாதங்கள். அந்த 6 மாதம் தான் அவங்களுக்குரிய குறைந்த மாதமாக இருக்கலாம், குறைந்த காலமாக இருக்கலாம். ஆகவே குறைந்த அம்புக்குரிய ஆக குறைந்த காலம் 6 மாதங்கள். 6 மாதத்தில் ஒரு பெண் தன் பிள்ளையை புரட்டகலாம், ஒளித்தகலாம் என்ற தீர்ப்பை சொல்லிக் கொடுத்தார்கள். ஏற்றுக்கொண்டார்கள். தனக்கு அந்த இன்மும் அந்த பகமும் அந்த இருந்ததா ஒன்றா தீரும் அவர்களுக்கு அந்த அருள் இருந்தது அந்த ஆயத்து. ஆனால் அதனுடைய பகுமை அப்பா அவரை அவரத்தின் அப்பா சோதியாக்கு கொடுத்திருக்கா, தண்டனையை நிறுத்தும்படி சொல்வதற்கு அனுப்ப தண்டனை கொடுத்து பெண் முடிவு. அன்பர்களே, பிரியமானவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இதுதான் மிக முக்கியம். பகுமுள்ளவர்களாக நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது. இந்த கிதாபுகள் இருக்கின்றனவே சமூகத்தினுடைய கைகளிலே நிறைய நிறைய அவர்களுக்கு மொழிபெயர்ப்புகளாக போய் செய்திருக்கின்றன. மொழிபெயர்ப்புகள் விளக்கங்களாக பொதுமக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களை சகைவு புகார்கள் எதுவாக இருந்தாலும் ஆளுங்களின் துணிவோடு விளங்கிக் கொள்ளுங்கள், ஆளுங்களின் துணிவோடு விளங்கிக் கொள்ளுங்கள். அங்குள்ள ஆளுங்களே, அங்குள்ள ஆளுங்களே, நீங்கள் தான் சகைவு புகாரின் விரதத்திற்கு சொந்தக்காரர்கள். எப்படி சகைவு புகாரி அங்கிருந்தவர்கள் ஆளுங்கள் இமாம்கள் விளக்கினார்களோ அப்படி விளக்கப்படுத்துங்கள். இங்கிருந்தவர்கள் விளக்கப்படுத்துவது மூலத்தை இருக்கும் உங்களுடைய மார்க்கத்தில் உங்களின் சொந்த அபிப்பிராயத்தை சந்தேகியுங்கள். நபியுடைய முடிவு இருக்கிறதே, அந்த முடிவை மறுக்க முடியும் என்றிருந்தால் நான் அன்று நபியோடு மறுத்திருப்பேன். நபியுடைய ஒரு வார்த்தைக்கு முன் நான் என்னுடைய ரபி, என்னுடைய செல்ஃப் ஒப்பீனியன், என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை பயன்படுத்துவதற்கு விரும்பவில்லை. அதனால் விட்டுவிட்டு இன்றும் தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அமையாத சொந்த அபிப்பிராயத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்து உங்களுடைய மார்க்கத்தை நாசமாக்கிவிட வேண்டாம் என்ற அடிப்படையில் சொன்னார்கள். உங்களுடைய மார்க்கத்தின் அபிப்பிராயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், காலம்பா ரசூல் சொல்லிவிட்டார். ரசூல் சொன்னால் இதில் நம்முடைய சொந்த அபிப்பிராயத்திற்கெல்லாம் நாம் இடம் கொடுத்துக் கொண்டிருக்க கூடாது. காலம்பா கால ரசூலின் பெருமதியை இந்த மதரசாக்களிலே படித்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. இது ஏற்பட்டுள்ள இந்த சமூகத்தின் வீழ்ச்சிக்கு மேற்படிய காரணம் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார் என்பதிலிருந்து தூரப்பட்டு போய்விட்டது. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார் என்பதிலிருந்து தூரப்பட்டு விட்டது. இந்த மதரசாக்களின் பெருமதியை காலம்பா கால ரசூல் தான் விழித்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை திறமைகள் இங்கே காலம்பா கால ரசூல் முழங்குகின்றது தெரியுமா? அதன் இந்த மதரசாக்களின் ஒரே முனிச்சிறப்பு அங்கிருந்துதான் அடிப்படையில் ஆரம்பிக்கிறது. நினைவுகள் என்று ஒரு நூல் இருக்கிறது, சீர்தகிலை நூல். மர்ஹூம் கலீல் அஹமத் ஹவரத் அவர்கள் தன்னுடைய வசாத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன் எழுதி முடித்த தன்னுடைய சுயசரிதை நூல். எல்லோரும் படையுங்கள், நிறைய புத்திமதிகள் இருக்கின்றன. மதரசாக்கள் நடந்து போவதில் எப்படி நடத்த வேண்டும், பேச்சாளர் எப்படி இருக்க வேண்டும், ஒருங்கிணைப்பாளர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஜாதி எப்படி இருக்க வேண்டும், மதரசா நிர்வாகத்தினர் எப்படி இருக்க வேண்டும், மதரசா உஸ்தாத் எப்படி இருக்க வேண்டும், மதரசாவின் அதிபர் எப்படி இருக்க வேண்டும், சங்கங்கள் அமைப்புகள் எப்படி இயங்க வேண்டும் என்றெல்லாம் அவருடைய அனுபவங்களை வைத்து தன்னுடைய சுயசரிதை நூல் எழுந்திருக்கிறார். நினைவுகள். அந்த நூலை இறுதியாக முடிக்கும் போது இறுதி பக்கத்தில் அவர் அந்த நூலின் இறுதி அத்தியாயம் நன்றி ஞாபகத்தில் வைத்திருந்தது. அந்த இறுதி அத்தியாயத்தின் தலைப்பு முடிகிறேன். என்ன தலைப்பு? முடிக்கிறேன் அல்ல, முடிகிறேன். என்னுடைய வாழ்க்கையோடு முடிந்து போகிறது. அது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? வயது 65 ஆண்டுகள் பூர்த்தி ஆகிவிட்டன. எத்தனாண்டுகள்? 65 ஆண்டுகள் பூர்த்தி ஆகிவிட்டன. 12 வயது முதல் காலப்பா காலப்பசூல் சொல்லாத நாட்கள் பெரும்பாலும் இல்லை. எவ்வளவு பொறாமைப்பட வேண்டிய ஒரு ஆண், வயது 65 ஆண்டுகள் பூர்த்தி ஆகிவிட்டன. 12 வயது முதல் காலப்பா காலப்பசூல் சொல்லாத நாட்கள் அநேகமாக இல்லை, அநேகமாக இல்லை. அப்ப எத்தனை ஆண்டுகள்? 12 ஆண்டுகள். எவ்வளவு புராணிப்பட வேண்டிய ஒரு மனிதர் தொடர்ந்து சொல்லுகிறார், இது ஒன்று மாத்திரமே, காலப்பா காலவசூல் சொன்னது மாத்திரமே மனதிற்கு நிறைவு தருகிற அம்சம் என்பது தவிர வேறொன்றும் தெரியவில்லை. அன்புக்குரிய பெரியவர்களே, கணவான்களே, தோழர்களே, பிரியமானவர்களே, பெருமைக்குரியவர்களே, இதுதான் பெருமதி. இதே சமூகத்திற்கு செல்வோம். எப்படி காலம்பா காலரசூலைய சஹாபிகள் விளங்கினார்களோ அப்படி விளங்கிச் செல்வோம். நம்முடைய சொந்த கருத்துக்கு நினைத்து நாம் இடம் பெறுத்துக் கொண்டிருக்க கூடாது. இதனை நான் மிகவும் வலியுறுத்தி சொல்கிறேன். இங்கே கற்றுப்பேறு இருக்கக்கூடிய ஆளுங்கள் தம்முடைய எளிமை சுமந்து கொண்ட மட்டும் புரியவில்லை, அவர்கள் படித்த எளிமை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளக்கப்படுத்தப்பட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பகம் உயர வேண்டும், எப்படி அவர்களுடைய எல்லாம் உயர வேண்டுமோ அதே போன்று அவர்களுடைய பகமும் உயர வேண்டும். நீங்கள் தான் இவர்களுக்கு சகைவும் புகாரையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் இவர்களுக்கு சகையும் முஸ்லீமையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது முவாபகாத்து ஃபீ உசூலி ஷரியா என்று ஒரு அற்புதமான அருமையான கிதாப் இருக்கிறது. இமாம் சாஃபிவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? காலங்களில் எல்மோ ஃபீ சுதூரில் விஞ்ஞார் சரியத்தின் எளிமை பற்றி பேசிக் கொண்டு வந்து இந்த எல்ம் மனிதர்களின் நெஞ்சங்களிலே இருந்தது. அன்று ஏடுகள் இருக்கவில்லை. ஆரம்ப காலத்தில் எதிர் வைப்பதற்கு எல்லாம் இடையிலே சுமந்து கொண்டிருந்தார்கள். பிறகு கிதாபுகளுக்கு அவை மாறி வந்தன. இந்த இல்மெல்லாம் கிதாபுகளுக்கு பதிவாகி பதிவாகி எழுத்துரு பெற்றன. சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இருந்த போதிலும் இந்த கிதாபுகளில் எழுத்துருவில் இருந்த போதிலும் இந்த இல்மின் திறவுகோள்கள் ஆளுநருடைய கைகளில் தான் இருக்கின்றன. பொதுமக்களுடைய கையிலே இருக்கிறது சமீபம் புகாரம் என்ற பெயரிலே அதன் திறப்பு ஆரம்பத்திற்கு தான் இருக்கிறது. அந்த திறப்பின் ஒரு தொகுதியைத்தான் இன்று உங்களுக்கு தருகிறது இந்த ஜவாபியா. ஆகவே அன்புக்குரிய பெரியவர்களே, அந்த வகையில் எல்லாம் இந்த சமூகத்தில் இன்று இந்த நாள் செம்மதியான ஒரு நாள், இன்று இந்த சமூகத்தில் ஒரு செம்மதியான சிறப்பான ஒரு நாள் இன்று இவர்களை வெளிக்கொணர்கின்ற நாள். ஆகவே அவர்கள் சமூகத்திலே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மேடையில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முட்டான ஆளுநரின் பணிகாலத்தில் இருக்கின்ற நீங்கள் இந்த ஆளுநரின் வழிகாட்ட வைத்திருங்கள். ஆளுநர் எப்படி உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறார்களோ அது போல எடுத்துக் கொள்ளுங்கள். சீதிகளை படித்துவிட்டு இன்டர்நெட்டில் உடாவது விட்டு அங்கங்கு இங்கொன்றும் அங்கொன்றுமாக விளக்கங்கள் பொறுக்கி எடுத்துக் கொண்டு அர்த்தமற்ற முறையில் மார்க்கத்தை விளக்குவதற்கும் விளக்கப்படுத்துவதற்கும் இருக்கிறதே, இதைவிட உங்களுக்கு அறியாமை நல்லது, படிக்காமல் இருப்பது நல்லது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், விளக்கமற்ற அறிந்திருக்கிறதே அறியாமையை விட ஆபத்தானது. எனவே உங்களுடைய கைகளில் இருப்பது பெரும் பூட்டுக்கள். இவர்களுடைய கைகளில் தான் அந்த பூட்டுக்களுக்கான சாவிகள் இருக்கின்றன. அவர்களை அணுகி திறந்து எடுத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய பெரியவர்களே, பிரியமானவர்களே, அந்த வகையில் இந்த முட்டான சாவிகள் உங்களுடைய கைகளிலே தரப்படுகின்றது. தேவையான போது அவர்களை தட்டும் போதெல்லாம் அவர்களுக்கு உங்களுக்கு அவர்கள் உங்களுக்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வகையிலே இந்த பெருமையோடு சமூகத்திற்கு இந்த சமூக இந்த ஜவாபியாவினால் ஒப்படைக்கப்படுகிறார்கள் சாவிகளாக. அவர்களுக்கு நாம் எல்லோரும் அல்லாஹு தஆலாவிடம் துஆ செய்வோம், கண்டிப்பாக துஆ செய்வோம். எப்பொழுதும் ஒரு ஆளுமுத்தாக சமூகத்தில் எல்லோரும் துஆ செய்யுங்கள். எந்த ஒரு ஆழமாக இருந்தாலும் சரிதான், முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய துஆ, அல்லாஹும்ம ஹத்தி ஜலானா, அல்லாஹும்ம ஹத்தி லிசானா, அல்லாஹும்ம ஹத்தி பனானா, அல்லாஹுவே அவருடைய இதயத்தை நேர்படுத்தி, அல்லாஹுவே அவருடைய நாவை நேர்படுத்தி, அல்லாஹுவே அவருடைய விரலை நேர்படுத்தி அவர் எழுதுவார். இந்த மூன்று அம்சங்களும் வழங்கி துஆ செய்யுங்கள். எந்த ஒரு ஆழமாக இருந்தாலும் சரிதான். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இத்தகு தன்னத்தன் ஆடி ஒன்பதி ஆளுடைய தவறை பயந்து கொள்ளுங்கள். அவர் மீண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்க்கிறது, அவர் மீண்டு வருவதை எதிர்பார்க்கிறது. இந்த ஹதீஸின் தரத்திலே இமாமிடத்திலே தட்டி இருக்கின்றது. ஆனால் கருத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு துணையாக அடிப்படையாக எடுத்துக் கொள்ளலாம். ஆளுங்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மதத்துகளும் அல்ல. அதே சமயத்தில் முரண்பட்டு நடக்கக்கூடிய முரண்டு பிடிக்கக்கூடிய திருந்தாத சீத்தாந்தரும் அல்ல. இரண்டுக்கும் இடையில் உள்ளவர்கள். அவர்கள் ஒரு தவறு ஒருவர்களிருந்து வந்துவிட்டால் அவர் மீண்டு வருவார், தௌபா செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறது. ஒரு ஹதீஸின் கருத்து அடைந்திருக்கிறது. ஆகவே அது எல்லோருக்கும் தான், ஆளுக்கும் மட்டுமல்ல எவருக்கும் தான் எதிர்பார்க்க வேண்டும். ஆகவே ஆளுங்கள் விடயத்தில் நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இன்று வெளியேறி வருகிறார்கள், அவர்கள் சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்போடு வருகிறார்கள் என்றெல்லாம் எனக்கு முன்னுள்ள பேசியவர் பெருமக்கள் ஆதி பெருந்தகைகள் நிறைய புத்திமணிகள் சொன்னார்கள். ஆகவே அவற்றை அவர்கள் கவனத்தில் கொண்டு நடந்து கொள்வார்கள் என்று நாம் நம்புகிறோம். அங்குள்ள வெளியே இருக்கக்கூடிய ஆதி பெருந்தகைகளே, இது ஒரு நன்னா உங்களுக்கு. நீங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாட்களும் ஒரு நாள் இது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சில நாட்கள் விரைவில் செல்லக்கூடிய நாட்கள் ஐயாவும் வேறு மந்திரியா மறக்க முடியாத நாட்கள். முதலாவது அப்பாயின்மெண்ட் அல்லது ஒரு நியமனம் கிடைக்கிற நாள், முதலாவது தொழிலை ஆரம்பித்த நாள், கல்யாணம் முடித்த நாள். அல்லாஹ் தன்னுடைய அனைவருக்கும் நல்ல மனைவிகளையும் மக்களையும் தருவானால். சத்தம் போட்டால் ஆலை சொல்லுங்கள் யாருக்காவது.
அதற்கெல்லாம் உரத்த ஆமை சொல்லுவாங்க எதிர்பார்த்தேன். மனைவி மக்கள் கிடைக்கிறதுக்கு இப்பயே பயந்து போயிருக்கிறாங்க போல இருக்குது. அதே போலதான் கல்வியின் ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு சகாத சான்றிதழ் பெறுகின்றனர். மறக்க முடியாத ஒரு நாள் தன்னுடைய ஆசிரியர்கள் முன்னிலையில், பெரியவர்கள் முன்னிலையில், நல்லவர்கள் சன்னிதானத்தில், பெற்றோர்கள் கூடலை வந்து எல்லோரும் உங்களையும் ஆசீர்வதித்து கொடுக்கப்படுகின்ற இந்த சகாதத்தை, இந்த சான்றிதழை பெறுகின்றனால் இருக்கிறதே, மறக்க முடியாத ஒரு நாள். இந்த நல்ல சந்தோஷத்தில் நான் உங்களோடு கலந்து கொள்கிறேன். உங்களுடைய இந்த நாளில் உங்களின் மகிழ்ச்சி வெள்ளமாக பெருத்திருக்கு ஓடக்கூடிய இந்த தருணத்தில் எனது இதயபூர்வமான நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய எதிர்காலம் சிறக்க, மணக்க, ஜொலிக்க என் மனதின் அடித்தளத்திலிருந்து பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய எல்லா நாட்களும் எல்லா பொருள்களும் இதைவிட சந்தோஷமான நாட்களாக, பொருள்களாக அமைய வேண்டும் என்று மேற்கொண்டும் பிரார்த்திக்கிறேன். இந்த மதரசம் உங்களை உருவாக்கி ஒரு நல்ல நிலையில் கொண்டு வந்து வைத்து அறிவின் அடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் செல்வதற்குரிய அடிப்படைகளையும் சொல்லித்தந்து அனுப்புகிறது. அங்குள்ள பெற்றோர்களே, இவர்கள் அறிவின் ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேற்படிப்புக்கு அவர்களுக்கு நீங்கள் செலவழிப்பதற்கு முன்வாருங்கள், சந்தர்ப்பங்களை கொடுப்பதற்கு முன்வாருங்கள். எனக்கு முன் பேசியவர்கள் உயர்கல்வியின் அவசியத்தையும், சமூகம் உயர்கல்வி பெற்றவர்களின் தேவையை கொண்டிருக்கிறது என்பதையும் மிகவும் வற்புறுத்தி சொன்னார்கள். ஆகவே அதை ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ துறைகளை தெரிவு செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உள்நாடுகள் இருக்கிறது, வெளிநாடுகளில் இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய உற்சாக வழிகாட்டிலிருந்து இதை செய்து கொள்வதற்கு முடிவு செய்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்துகிறார். அதுபோல மரணம் வரைக்கும் ஒரு துறையின் விளைவாக, ஒரு சின்ன மாணவனாகவே உயர உயர பறக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்களை இன்னும் இன்னும் ஒரு சின்ன மாணவன், என்ன கற்றுவிட்டேன், என்ன படித்துவிட்டேன், இன்னும் எத்தனை எத்தனையோ இருக்கின்றது, இன்னும் எவ்வளவுமோ இருக்கிறது படிப்பதற்கு என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது. அங்குள்ள மாணவர்களே, பெரியவர்களே, நிறைய படிப்பதற்கு இருக்கிறது. எனக்கு முன் பேசி அவர்களுடைய உரையிலிருந்து நிறைய படித்துக் கொண்டேன். அவர்களிடத்திலே சொன்னேன், நிறைய விஷயங்களை நான் படித்தேன் என்று. அதிகாரம்தான் என்று சொன்னால் அது எந்த கிட்டாமல் இருக்கிறது, நான் தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொன்னேன். இப்படி நாம் எவ்வளவு தான் உயர்ந்து உயர்ந்து போனாலும் கற்பதற்கு நிறைய நிறைய இருக்கிறது. ஆகவே கற்பதற்கு ஒரு எல்லை இல்லை, முடித்துக் கொள்வதற்கு இல்லை. எல்லோரும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீ பத்திரமான கருத்தவர்கள் இருக்கிறார்கள். இரண்டு வார்த்தைகள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். அவர்கள் தான் நம்முடைய வழிகாட்டிகள். மூத்த ஆண்கள் அஜிதாபுனா அவர்கள், அந்த அஜிதாபுனா தான் அவர்கள். 88 இந்த கால பகுதியில் நான் ஓடிக்கொண்டிருக்கிற காலம் ரஹ்மானியார் குரலையில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஜாமியத்தில் பத்தாக கல்விந்தை மதரசாவில் அதிபராக இருந்தார். ஒரு குறிப்பிட்ட சிறிய ஒரு கால பகுதியில் அந்த நேரத்திலே அங்கே என்னுடைய சில நண்பர்களை பார்ப்பதற்கு சென்றேன். அவர்களோடும் இருந்து சில விஷயங்களை படித்துக் கொள்வது என்னுடைய வழங்கில் வெள்ளிக்கிழமை நாட்களில் சென்றேன். இப்படியெல்லாம் நாமும் தேடி தேடி படித்ததனால்தான் ஏதோ அவர்களிடத்திலே, அவர்களிடமிருந்து கற்றலை ஒரு மாணவன் ஆசிரியர்களிடத்திலே ஒரு பாடமாக ஒப்புவிப்பது போன்று அவர்களுடைய சன்னிதானத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்பதை மிகவும் மிகலாத்தோடு, மிகவும் உள தூய்மையோடு, கலப்பற்ற எண்ணத்தோடு அவர்கள் முன்னிலையிலே அல்லாஹ் அவருடைய சாட்சியாக அமைத்து சொல்கிறேன். இதுதான் நம்முடைய பண்பாடுகளாக இருக்க வேண்டும். இன்னும் கற்றவில்லை, அறிவின் ஆரம்பமே நமக்கு தெரியவில்லை என்று முடிவுக்கு வாருங்கள். இன்னும் அறிவின் ஆரம்பமே தெரியவில்லை, அறிவின் தலைவாசலில் வந்திருக்கிறோம், அறிவின் தலைவாசலில் வந்திருக்கிறோம், அதன் வாசல் கடலை தட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அறிவின் வாசல் நமக்கு முன் திறக்கப்பட்டது போல் கூட தோன்றுவதாக இல்லை. ஆகவே இந்த உணர்வோடு படியுங்கள். இறுதியாக உங்களுக்கு ஒரு காணிக்கை வைத்திருக்கிறேன். அன்பு சக அழைப்பு, அன்பழைப்பு, அது வெற்றியிருக்கிற சக பிரியான் அன்பளிப்பு அல்ல. அவரன் சொன்ன ஒரு கருத்து. நான் பட்டமளிப்பு விழாக்களுக்கு போகும் இடங்களில் எல்லாம் இறுதியாக என் பேச்சை முடிக்கும் போது எந்த ஆர்வங்களுக்கும் காப்பதற்கும் நான் கொடுக்க அன்பளிப்பு தவறாமல் செய்து வருகிறேன். வாழ்நிலை மூலம் உலகுள் வப்பாத வசதி தான்
وتواضعوا لمن تعلمتم منه ولمن علمتموه ولا تكونوا جبابرة العلماء فلا يقوم جهلكم بعلمكم பொதுமக்களின் நன்மைக்காக வேண்டி ஒளிபெயர்த்து முடித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். அறிவை படியுங்கள், அதனை மனிதர்களுக்கு போர் என்கள். அறிவுக்குரிய கண்ணியத்தையும் அமைதியையும் கற்றுக்கொள்ளுங்கள். அறிவுக்கென்று கண்ணியமும் அமைதியும் இருக்கிறது. அன்புள்ள இளம் மாணவர்களே, அறிவுக்கென்று ஒரு கண்ணியமும் அறிவுக்கென்று ஒரு அமைதியும் இருக்கிறது. அறிவு கூட கூட உங்களுடைய தோற்றத்தில் ஒரு அமைதி வர வேண்டும், உங்களுடைய நடத்தியில் ஒரு அமைதி வர வேண்டும், உங்களுடைய எல்லா உடையங்களிலும் ஒரு கௌரவமும் கண்ணியமும் பேணப்பட வேண்டும். இப்ராஹிமும் நகரி அஹ்மத்துபாகரை சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா, முன்னுள்ள தரப்புகள் பெரியவர்கள் ஒருவரிடம் போய் அறிவு படிப்பது என்றால் மூன்றை பார்ப்பார்களாம். நபரு அவரிடம் தொழுகை எப்படி இருக்கிறது, நபி அவர்களுடைய சுண்ணாவை அவர் பின்பற்றுவது எப்படி இருக்கிறது, மூன்றாவது வயதா ஹைரத்தி அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பார்களாம். அவருடைய ஆடை, அவருடைய தாடி, அவருடைய முகம், அவருடைய தலை, அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய பாடம் எப்படி இருக்கிறது என்பதையும் பார்ப்பார்களாம். சும்மையன் குருதான் இப்ராஹிம் சொல்கிறார்கள். பிறகுதான் அவரிடம் இருந்து இந்த மூன்றும் சரியாக திருப்தியாக இருந்தால் தான் எடுப்பார்களாம். எனவே ஹையத் என்பது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னது போல் வக்கார் என்பது ஹையத்திலே இருக்கிறது, நம்முடைய தோற்றத்திலே இருக்கிறது. பக்கீனத் என்பது நம்முடைய அறக்கத்திலே நடத்தியிலே இருக்கிறது. ஆகவே இந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு பணிய வேண்டும், உங்களிடம் இருக்கக்கூடிய நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பணிய வேண்டும். பம்பர்களான அடக்கி ஆளுகின்ற ஆளுங்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அடக்கி ஆளுகின்ற வம்பு தனம் செய்து ஒரு வகையான டிக்டேட்டர்ஷிப், ஒரு வகையான அதாவது தன்னுடைய விரல் அசைவுக்கு எல்லாரும் ஆட வேண்டும் எந்த மாதிரியான வம்புத்தனமாக ஊர்களிலோ நாடுகளிலோ நடந்து கொள்ள வேண்டாம். அப்படி நடந்தால் உங்களின் அறியாமை உங்களுடைய அறிவோடு நிரூபிக்க மாட்டார் என்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தை அவருக்கு சொன்னதை உங்களுக்கு காணிக்கையாக சென்று இந்த இடத்திலே முடித்துக் கொள்வதற்கு நான் விளைகிறேன். இந்த இடத்திலே என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அழைத்து மிகவும் அழைப்பை பிரபாகம் அழைப்பை பிரபாகம் ஒரு வார்த்தை இப்ராஹிம் அகமத் அவர்களை சொல்ல வேண்டும். எனக்கு மறுக்கும் இடையிலே ஒரு பெரிய உறவு இருந்தது கிடையாது. ஒரு பயணத்திலே ஒன்றாக இருந்தோம், மிகவும் நெருக்கமாக பழகினோம். அதற்கு பிறகு தொடர்ந்த உறவுகள் தான். ஆனால் அழைப்பு எல்லோரும் போல் அனுப்பிவிட்டு ஒரு உத்தாரை கொண்டு அனுப்பிவிட்டு இருக்கலாம். ஆனால் வீடு தேடி வந்து அவரே தன்னுடைய கையாளை கொடுத்த போது நெகிழ்ந்தும் மகிழ்ந்தும் போனேன். உண்மையிலே நெகிழ்ந்தும் மகிழ்ந்து போனேன். நீங்கள் ஏன் வர வேண்டும், ஒரு டெலிபோன் வார்த்தை போதுமே, அவர்களுக்கு அறிவிக்கவும் இல்லை, சொல்லாமலே வீட்டுக்கு வந்துவிட்டார். நல்ல காலம் வீட்டிலே இருந்தேன். அந்த நேரத்திலே நான் இருந்த தோற்றமும் அவரை வரவேற்கக்கூடிய தோற்றத்தில் இருக்கவில்லை. ஒரு வகையான கோடத்திலே இருந்தேன். பிறகு என்னை சரி செய்து கொண்டு வந்து அவர்கள் உட்கார்ந்து அந்த அழைப்பை மிகவும் மரியாதையாக கண்ணியமாக பெற்றுக் கொண்டேன். இவ்வளவு பணியோடு ஒரு அதிபர் இருப்பது என்பதை இந்த காலத்திலே பார்ப்பதெல்லாம் குதிரை கொம்பு சகோதரர்களே. அந்த அளவுக்கு ஒரு அதிபர் இறங்கி போக வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. ஆனால் இவ்வளவு தூரம் மிகவும் மரியாதையாக வந்து கொடுத்ததை பார்க்கிற போது இந்த மதரசாவை மிகவும் பணிவுக்கு பணிவு இருந்து இந்த மதரசாவை நடத்துகிறார் என்று பார்க்கிற போது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. உங்களின் பணிவுதான் உங்களின் உயர்வு. அவர்களே, உங்களின் பணிவுதான் நிச்சயமாக உங்களின் உயர்வு. சந்தேகம் இல்லை, அல்லாஹ் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பான். அன்று நான் செய்த அந்த துவா இன்றும் நான் உங்களுக்காக செய்கிறேன், இது என்றும் செய்வேன், நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு உங்களுக்கு முன் சொன்னார்கள், இந்த மதரசாவுக்கு நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து இந்த மதரசாவை பார்க்க வேண்டும், முகம் பார்க்க வேண்டும். இந்த ஹவரத்மார்களை, இந்த உத்தாரமார்களை முகம் பார்க்க வேண்டும். நன்றியோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். முன்னிலையை வைத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொன்னதல்ல, பெரியார் அப்துல் ரவுப் முனாபி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னது. தன்னுடைய அருமையான ஒரு பரிபூர் தகவலின் கதையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அபுல் கிபாதா கல்வி கொடுத்த தந்தை, கல்வி தந்தை அபுல் ஹக்கன் பின் அபி விலாதா பெற்றெடுத்த தந்தையை விட உரிமையால் மகத்தானவர். நமக்கெல்லாம் இருந்த தந்தைகள் நாம் அறிவுள்ளவர்களாக இருந்தால், நம்மை பெற்றெடுத்த தந்தை, மற்றது கல்வி கொடுத்த தந்தை, பெற்றெடுத்த தந்தை கண்ணியத்துக்குரியவர், கடமைகள் நமக்கு இருக்கின்றன, அதை விடவும் உரிமை கடமை கூடியவர் நமக்கு கல்வி கொடுத்த தந்தை அபுத்திபாதா. ஆகவே இதில் கவனம் செலுத்துவோம். மறந்துவிடாதீர்கள், உங்களை உருவாக்கி ஆளாக்கி விட்ட இடம், இதனை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்பா மகாணத்தாரா உங்களை உங்கள் இந்த மதரசாவில் கைவிட மாட்டான். நம்முடைய துவாக்களும் சமூகத்தின் நல்லவர்களுடைய துவாக்களும் என்றும் இந்த மதரசாவுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த கிராமத்துக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்ற நச்சையை இந்த நல்ல தர்மத்திலே உங்களோடு பரிமாறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் பிரார்த்திக்கிறோம், இந்த மதரசாவின் உயர்வுக்காக யா அல்லாஹ், இந்த மதரசாவையும் மதரசாவின் மக்களையும் கபூல் செய்து கொள்வாயாக, இந்த மண்ணையும் மண்ணின் மனிதர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக, இந்த கிராமத்திலும் குறிப்பாக இந்த மதரசாவின் வளாகத்திலும் உன்னுடைய பழக்கத்தையும் ரஹ்மத்தையும் மத்சரத்தையும் நுஸ்ரத்தையும் கொட்டுவதன் கொட்டிக் கொண்டிருப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மதரசாவின் எல்லா விடயங்களிலும் உன்னுடைய உதவியை வைத்திருப்பாயாக. இந்த மதரசாவுக்காக உழைக்கக்கூடிய சகல தன்வந்தர்களுக்கும் உன்னுடைய கிருபையை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருப்பாயாக. கேட்கும் போதெல்லாம் மனம் சலிக்காமல், முகம் குளிக்காமல், தமது கருவூலங்களிலிருந்து அங்கேயே கொடுக்கக்கூடிய பரவலாக நிலத்திலே இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய கருவூலங்களிலே உன்னுடைய பலத்தத்தை இன்னும் அதிகரித்துக் கொடுத்துக் கொண்டே இருப்பாயாக. இந்த மதரசாவுக்காக அவர்களுடைய மனம் இதயம் என்றும் சிறந்திருக்கட்டும், அவர்களின் கரம் என்றும் விருந்திருக்கட்டும். அல்லாஹுடைய அவர்களை நீங்கள் எப்பொழுதும் அவர்களுடைய செல்வங்களோடும் மனைவி மக்களோடும் பாதுகாப்பாயாக. இந்த மதரசாவின் வளங்களில் நீ வளர்த்து செய்வாயாக. மேலும் மேலும் பல வளைகளில் இந்த மதரசாவுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாயாக. இறுதியாக யாவதா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் பிள்ளை தானா வளரும் என்று நம்முடைய முதியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தம்முடைய சொந்த பிள்ளைகளை அடுத்தடி பலர்க்கும் கடவுளுக்கும் நேரத்தை ஒழுக்குவதற்கு போராத நிலையில் ஊரார் பிள்ளைகளை நூற்றுக்கணக்கில் வைத்துக் கொண்டு இந்த மதரசாவின் அதிபரும் உப அதிபரும் ஆசிரியர்களும் இரவு பகல் மாறாதே, வெயில் மழை மாறாதே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி கரு அவர்களுடைய பிள்ளைகளிலே சந்ததி சந்ததியாக உன்னுடைய பொறுப்பிற்கு வைத்து வளர்த்து செய்து கொண்டிருப்பாயாக. அவர்களுடைய குடும்பத்தை சந்ததி சந்ததியாக உன்னுடைய முழு பொறுப்பிற்கு வைத்துக் கொள்வாயாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.